நமஸ்காரம். 4 நாட்கள் மைசூரில் உபன்யாசம் என்று சொல்லியிருந்தேன். தலைப்பு கன்னடத்தில் இருக்கும் ஒரு புத்தகம். அதை விட ஆச்சரியம், அதை செய்தவர் ஒரு ராஜா. சிக்கதேவராஜ உடையார் விண்ணப்பம் என்ன தலைப்பு. வேதாந்தம், விசிஷ்டாத்வைத்தம், இதனுடைய ஆழமான கருத்துக்களை அந்த ராஜா சிக்கதேவராஜர் மேலக்கோட்டை திருநாராயண பெருமாளிடத்திலும் ஸ்ரீரங்கப்பட்டினத்து ரங்கநாதரிடத்திலும் விண்ணப்பம் செய்திருக்கிறார். ஒரு ராஜா வேதாந்த நூல் இயற்றுவரா? எப்படி குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழி 105 பாசுரங்கள் பாடி ஆழ்வாராகவே விளங்கினாரோ, அப்படி ராஜாக்கள்லாம் இருந்திருக்கிறார்கள் போலும். இந்த ராஜா 1645 அப்போது பிறந்தவர், 1704 வரைக்கும் வாழ்ந்தார். இவருடைய ஆட்சி காலத்தை பொற்காலமாக மைசூர் பிராந்தத்தில் கொண்டாடுகின்றனர். ஒவ்வொரு விண்ணப்பமாய் மொத்தம் 30 விண்ணப்பங்கள் செய்துள்ளார். எதுசெயல நாதனே, அனன்ய சுலபனே என்று திருநாராயண பெருமாளை குறித்து பிரார்த்திக்கிறார். அப்படி இந்த 30 விண்ணப்பங்கள்ல என்ன இருக்கு? பகவான் ஸ்ரீமன் நாராயணன் எப்படிப்பட்டவர், அவருடைய அருமை பெருமைகள் யாவை, அவர் எப்படி உலகத்துக்கு காரணமாக இருக்கிறார், வேத சாஸ்திரம்தான் அவரை சொல்லும், அது என்னமா, இது எல்லாத்தையும் முதல் 10 விண்ணப்பங்களாலே சூறுகிறார். இது வந்து சுத்தமான கன்னடம். அடியனுக்கு கன்னடம் தெரியாது, ஆனா இதற்கு தமிழ் மொழிபெயர்ப்பு இருந்தது, அதை வைத்துக்கொண்டு அடியன் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கேன். சரி, நமக்கு தான் இந்த கன்னடம் புரியாது என்று நினைத்து இங்க மைசூர்ல இருக்கிறவர்களை நான் தமிழ்ல சொல்லிடுறேன், நீங்க அந்த கன்னடத்தில் இருக்கிற மூலத்தை படிங்கோ, என கேட்கிறவர்களுக்கெல்லாம் கன்னடம் தெரியும் இல்லையா அப்படின்னு சொன்னேன். இங்க கன்னடம் தெரிஞ்சவர் அதை படிச்சார், படிச்சுட்டு ஒண்ணுமே புரியல, இது ரொம்ப பழைய கன்னடமா இருக்கு, என்ன இப்போ 350 ஆண்டுகளுக்கு மேல ஆகிவிட்டது, அதனால அது எங்களுக்கு ஒன்றும் புரியல, படிக்கிறதே கஷ்டமா தான் இருக்கு. ஆனாலும் படிக்க சொன்னேன், படிக்கிறார். கன்னட லிபி எழுத்தில் இருக்கு. இதே போல என்ன ஆயிற்று, போன ஆண்டு கோயம்புத்தூரில் ஆமுக்தமால்யதா என்று அன்னமாச்சாரியது, அதை ஏற்றுக்கொண்டேன், சொன்னேன். அந்த தெலுங்கும் அங்க இருக்கிற தெலுங்கு தெரிஞ்சவாளுக்கு புரியல, அதை படின்னு சொன்னால் படிக்க வரல. இது என்ன ஆச்சரியமாக இருக்கிறது, கன்னடம் படினா இங்க கன்னடத்துக்காரர்களுக்கு புரியல, தெலுங்கு படினா தெலுங்குக்காரர்களுக்கு தெரியல. ஏன் இதுனால், அந்த நடுவான கட்டத்தில் 1500 ஒரு 1700 வரைக்கும் அப்ப இருந்த தெலுங்கோ தமிழோ கன்னடமோ கல்வெட்டுகள்ல இருக்கிறதா இருக்கட்டும், இலக்கியத்தில் இருக்கிறதா இருக்கட்டும், கொஞ்சம் மாறுபட்டு இருந்திருக்கலாம். இதில் ஆச்சரியம், அதுக்கெல்லாம் வெகு முன்னால் இருப்பது ஆழ்வார்கள் பாடல்கள், நாயன்மார்கள் பாடல்கள். அந்த தமிழ் நன்னதான் புரியுறது, அது இப்ப படித்தாலும் ஆழ்வார் பாட்டு புரிகிறதே. ஆனா அதே நம்ம ஒரு 500 கல்வெட்டுன்னு போட்டிருக்கா பாருங்க, ராமன் அப்படின்னு எழுதினம்னால் ரானு பெரிய ரா போட்டிருப்பா, வல்லியன ரா போட்டு அந்த ராவோடைய வரி ஆரம்பிச்சிருக்கும், எழுதுறதுக்கு ஒரு சென்டென்ஸே தொடங்கியிருப்பார்கள், அப்படி செய்ய மாட்டோம் இல்லையா. இப்ப நம்ம கல்வெட்டுகள்ல இருக்கிற தமிழ்லாம் படிச்சோம்னால் பாதி புரியாது, என்ன போட்டிருக்கா தெரியாது. ஆனா அதுக்கு பல நூற்றாண்டுகள் முன்னாடி இருக்கிற ஆழ்வார் பாட்டை படிச்சா தெளிவா புரியுது. இது எதுனாலேன்னு தெரியல. அதை போலத்தான் தெலுங்கு பாடல்களும் இருக்கான், ரொம்ப பழசு, அது புரியுறது, ஆனால் நடுவில் வந்தது புரியல. கன்னட பாடல்களும் இருக்குது, ரொம்ப பழசு, அது புரியறது, நடுவில் இருக்கிறது புரியல. இப்படி தான் ஒரு அமைப்பு இருக்குதுன்னு வச்சுங்க. அப்போ இந்த சிக்கதேவராஜர் முதல் 10 விண்ணப்பங்களால் ஈஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு வர்ணிக்கிறார். அப்புறம் 11வது விண்ணப்பம் ஜீவாத்மா எப்படிப்பட்டவர்னு சொல்கிறார். அப்புறம் ஒரு 7 விண்ணப்பங்களாலே அச்சேதனமான ஜடப்பொருள்கள் எப்படி இருக்கும், நம்ம கண்ணால் பார்க்குற எல்லா பொருள்களும் எத்தகையவை என்று சொல்கிறதோட 18 விண்ணப்பங்கள். இதெல்லாம் தத்துவத்தை பற்றி சொன்னவை. இதுக்கப்புறம் கடைசி 12 விண்ணப்பங்களால் நாம் அடைய வேண்டிய புருஷார்த்தம் எது, அந்த புருஷார்த்தத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஹிதம் எது, உபாயம், பக்தி பண்ணி மோட்சம் போகணும், சரணாகதி பண்ணி மோட்சம் அடையணும் அப்படிங்கிற புருஷார்த்தத்தையும் அதற்குண்டான உபாயத்தையும் கடைசி 12 சொல்றார். அப்ப தத்துவம், ஹிதம், புருஷார்த்தம் என்கிற மூணத்தான் இந்த 30 விண்ணப்பங்கள்ல சொல்லியிருக்கார். அவர் ராஜா, தான் என்ன தெம்பா பேசுவரோ, ஒரு அரசர் எப்படி பேசுவாரோ அப்படித்தான் பேசுறார். ஆனா அர்த்தம் எல்லாம் பார்த்தா யாரோ பெரிய ஆச்சாரியர்கள்ட்ட அவர் கேட்டிருக்கணும். அப்படி இருந்தா தான் இவ்வளவு தெளிவா எழுதுறதுக்கு வரும். இந்த சம்பிரதாயத்திலேயே பல பெரிய வித்வான்கள் இந்த புஸ்தகத்தை கொண்டாடி உபன்யசித்திருக்கிறார்கள். எப்பவோ 1950 கிட்டே கீர்த்தி மூர்த்தியாக எழுந்துருளியிருந்த ஸ்ரீமத் வேத மார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய காரப்பங்காடு சுவாமி, அந்த சுவாமி மேல்கோட்டையிலேயே சந்நிதியிலேயே இந்த சிக்கதேவராஜ உடையார் விண்ணப்பம் அப்படிங்கிறத 7 நாட்கள் சாதித்திருக்கிறார். அந்த உபன்யாசத்தையும் அப்படியே புஸ்தகமா போட்டிருக்கா. அப்படின்னா எவ்வளவு நல்ல நூல் பாருங்க. அப்படி ஒரு பெருமை வாய்ந்தது திருநாராயணபுர பெருமாளிடத்திலே செய்யப்பட்ட விண்ணப்பம். 6 கன்னடம் தெரிஞ்சவாளோ இல்லை தமிழ்காரர்களுக்கு அதில் விருப்பம் இருந்தாலும் வாங்கி படிக்கலாம், பயன்பெறலாம்.
இந்த எண்பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் எண்பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.